ஹரே கிருஷ்ணா. இன்று மிகவும் மங்களகரமான நாள். பகவான் ஸ்ரீராமர் அவதரித்த நாள் ராமநவமி. அதனால் பகவானுடைய திருவிளையாடல்களை நம்ம பார்க்கலாம். ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாயம், ஓம் நம பகவதே வாசுதேவாயம். ஓம் அஜானதிமிரந்தஸ்ய ஞானஞ்சனதலாகயம் சக்ஷுரன்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீங்குருவே நமஹம். நமாவோம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்த ஸ்வாமின் இதி நாமினிம். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷா சுன்யவாதி பாஷாத தேசதாரிணிம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்ததே. ஹரிர்நாம ஹரிர்நாம ஹரிர்நாமைவ கேவலம் கலௌ நாஸ்தேவ 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 கதிரன்னதாம். ஹரே கிருஷ்ணா. பகவான் ராமச்சந்திரருடைய சரித்திரம் எண்ணிலடங்காத சரித்திரங்கள் இருக்கிறது. ராமாயணம் அப்படிங்கிற மகாபுராணத்தில் வந்து அப்படிங்கிற இதிகாசத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 24,000 ஸ்லோகங்களை கொண்டது ராமாயணம். அதை எழுதியவர் வந்து வால்மீகி ரிஷி. பகவானுடைய சரித்திரங்கள் மிகவும் சுவையானது. அதனால தான் எல்லா திருவிளையாடல்களையும் முடித்துவிட்டு ராமர் சொல்கிறார் ஹனுமான்கிட்ட, ஹனுமான் நம்மவா வைகுண்ட லோகத்துக்கு போகலாம் அப்படின்ட்டு இப்போ ஹனுமான் வந்து கூப்பிட்றார். அப்படி கூப்பிடும் பொழுது அவர், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நான் வைகுண்டம்லாம் வரல அப்படின்னு சொல்கிறார். அப்போ நீ இங்கே இருந்துக்கிட்டு நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்கிறார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஸ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமத ராட்சசாந்தகம். அப்போ சொல்கிறார் ஹனுமான்ஜி, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், எங்கெங்கெல்லாம் அவனுடைய திருவிளையாடல்கள் சொல்லப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் வந்து ராமா ராமா அப்படின்ட்டு அவனுடைய நாமத்தை சொல்லுகிறார்களோ, அப்போ எல்லாம் வந்து எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம். நாங்கள் போய் உட்காந்து கேட்டுட்டு போகிறேன், நான் வந்து வைகுண்டம் வர்றதை விட உன்னுடைய திருவிளையாடல்களை கேட்பதும் சொல்வதும் எனக்கு மிகவும் ஆனந்தம் பிரபு, அதனால் நான் வந்து வைகுண்டம் வரலை அப்படின்னு வந்து சொல்கிறார். அதனால் ராமாயணம் அப்படிங்கிறது, ராமச்சரித்திரம் அப்படிங்கிறது மிகவும் சுவையானது. சுவையானது எவ்வளோ சுவை அப்படின்னா வந்து பயங்கரமான வந்து ஒரு சுவையானது. நம்ம பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரிம், ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை சொன்னாலும் சரி, ராமாவோட நாமத்தை சொன்னாலும் சரி, பகவானுடைய சரித்திரங்களை கேட்டாலும் சரி, நம்ம எங்கேயும் போயிட்டு ஆனந்தம் இங்கே இருக்கா இங்கே இருக்கா, சந்தோஷம் இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா, எங்கேயும் வந்து தேடவே தேவையில்லை. ஹனுமான்ஜி வந்து நமக்கு வழி காமிக்கிறார். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம், எங்கெங்கெல்லாம் வந்து ராமச்சரித்திரம் நடக்கிறதோ, சீதாவையும் ராமாவையும் எங்கெங்கெல்லாம் பேசப்படுகிறதோ, அங்கெல்லாம் வந்து நம்ம உட்காந்து வந்து ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திருவிளையாடல்களை கேட்டாலே வந்து போகிறோம். நம்மளுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளுடைய வாசப்படியிலே இருக்குது. நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதனால் பகவானுடைய சரித்திரங்களை நம்ம வந்து தினந்தோறும் வந்து கேட்டுக்கொண்டே வந்து இருக்க வேண்டும். இதை எழுதியவர் வந்து ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி மகரிஷி. அவருடைய சரித்திரம், வாழ்க்கை சரித்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து மிகவும் திருடன், ஒரு ரத்னகாரா. அவருடைய பெயர் வந்து வால்மீகியோட இன்னொரு பெயர் வந்து, இதற்கு முன்னாடி உள்ள பெயர் வந்து ரத்னகாரா. அவர் வந்து ஒரு திருடன், கொலைக்காரன், இந்த மாதிரி பயங்கரமான தப்பு காரியங்கள் செய்வது இவருடைய வேலை. தப்பு காரியங்கள் செய்து செய்து யாருன்னா ரோட்டில் போனாங்கன்னா அவங்க அவர்களை கொன்று விட்டு அவர்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் திருடி எடுத்துகிட்டு ஓடிடுவார். அதுக்கப்புறம் எங்கன்னா போய் திருடுறது, இந்த மாதிரி பயங்கர மோசமான வேலைகளை வந்து செய்து கொண்டிருப்பார் ரத்னாகர். அப்படி ஒரு நேரத்தில் வந்து அவரோட அதிர்ஷ்டம் வந்து நாரத முனிவர் வந்து ஒரு நாள் வந்தார் அந்த பக்கமாக. அப்படி வரும்பொழுது கேட்குறாரு அவர்கிட்ட, ஹே ரத்னகரா, நீ இந்த மாதிரி திருடி திருடி செயல்களாம் செய்கின்றாயே, நீ வந்து இந்த மாதிரி கொலை பண்ணி செய்கின்றாயே, அதற்கெல்லாம் பாவங்கள் வரும் உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படி வரும்பொழுது அப்படி சொல்லும்போது எப்பவும் நாரத முனி என்ன பண்ணுவார், வீணை வச்சு பாடிட்டே வருவார். நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோவிந்த ஹரே, நாராயண நாராயண ஜெய் ஜெய் கோபால ஹரே. அப்படி நாரதமுனி எப்பவும் பகவானோட நாமத்தை சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து இருப்பார். அப்படி கேட்கும்பொழுது ரத்னாகர்ட்ட கேட்குறார், இப்படி கேட்கும்பொழுது அவர் சொல்கிறார், நீ குடும்பத்தாண்டி உழைக்கிறேன், இந்த மாதிரி குடும்பத்துக்காண்டி நான் தப்பு காரியங்கள்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற, ஆனால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நீ வந்து உனக்கு வரக்கூடிய கூடிய பாவங்களில் அவர்களும் பங்கு எடுத்துக்கொள்வார்களா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஏன் பங்கு எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு ரத்னகர் வந்து சொல்கிறார். நான் உழைக்கிறதே அவர்களுக்காண்டி தான், அவர்கள் ஏன் வந்து என்னோட புண்ணியத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறார், நீ போய் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ உடனே ரத்னகர் அவர் என்ன பண்ணுறார், வீட்டுக்கு வந்து அவசர அவசரமாக ஓடுறார். அப்படி ஓடி போயிட்டு கேட்குறார் மனைவிகள்கிட்ட, மனைவிகள்கிட்ட முதல்ல கேட்குறார், நான் வந்து நிறைய தப்பு காரியங்களை செய்திருக்கிறேன், அப்படி தப்பு காரியங்களை செய்யும் பொழுது பாவங்கள் வரும், அந்த பாவத்தில் நீயும் பங்கு எடுத்துக்கொள்வியா அப்படின்ட்டு மனைவிகிட்ட போய் கேட்குறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, பாவமாவது புண்ணியமாவது அதெல்லாம் உன்னோட கடமை, என்னோடய கடமை வந்து கிடையாது, அதெல்லாம் என்னோடய வேலை கிடையாது, நீ வந்து நல்ல வழியில் சம்பாதிப்பியோ கெட்ட வழியில் சம்பாதிப்பியோ அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது, எங்களை காப்பாற்றுறது உன்னோட கடமை, அதோட பாவத்தை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மனைவிகிட்ட கேட்பேன், அவர்கிட்ட அப்புறம் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள்கிட்ட போய் கேட்பார், குழந்தைங்க அப்படியே சொல்லிவிடும், அது மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பாவத்தெல்லாம் பங்கு எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவார், திரும்ப ரத்னகாரை வந்து நாரத முனிகிட்ட வருவார். நாரத முனிகிட்ட வந்து அவருடைய திருவடியில் சரணம் அடைஞ்சிடுவார். நீங்கள் சொன்னது சரிதான், யாருமே வந்து பாவத்தினுடைய பங்கு எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். அப்போ உடனே நாரத முனிவர் என்ன சொல்கிறார், நீ வந்து ராமாவோட பெயரை சொல் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஆனால் அவருக்கு துரதிருஷ்டவசமாக அவர் வந்து ராமா அப்படிங்கிற பெயரை கூட அவரால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு அவரோட நாக்கில் அவரால் சொல்கிறதுக்கு வரமாட்டேங்குது, நாக்கில் ராமா ராமா அப்படிங்கிறதே சொல்ல முடியல, எவ்வளோ துர்பாக்கியமாக இருந்திருக்காருன்னு பார்த்தா தெரியுது அவர். அப்போ நாரத முனிவர் வந்து சொல்கிறார், நீ வந்து உனக்கு ராமான்னு சொல்ல தெரியலனாலும் பரவாயில்ல, மரா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் மரா அப்படின்னாலே வந்து குத்து அப்படின்னு அர்த்தம், மரா மரா மரா, சரி நீ என்ன பண்ணு ராமான்னு சொல்ல வேணாம், மரா மரான்னு வந்து சொல்லு அப்படின்னாரு. அப்போ வந்து ரத்னகரா என்ன பண்ணார், மரா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு ராமா அப்படிங்கிறத வந்து வந்துச்சு, ராமா 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 அப்படின்னு வந்துச்சு. அவர் என்ன பண்ணார், பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து அதை வந்து பகவானோட நாமத்தை மிகவும் சுவையான நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே வந்து இருந்தார். வந்து என்ன பண்ணிடுச்சு, எறும்பும் வந்து புத்து வச்சிருச்சு. அவர் உட்காந்துட்டு நான் பகவானோட நாமத்தை அவர் பாட்டு சொல்லிகிட்டே இருக்கார், பசி வந்து சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது, அவர் பாட்டுக்கு நாமத்தை சொல்லிகிட்டே வந்து இருக்கார். ஒரு மனிதன் இந்த புத்து வைக்கிற அளவுக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ ஆனந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதனால தான் பகவானோட இந்த கலியுகத்தில் பகவானோட நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு பகவானோட நாமத்தை நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி புத்து வச்சிருச்சு, புத்தியாக வச்சதுனால தான் அதுக்கு வால்மீகி அப்படின்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அவருக்கு வந்து வந்து யார் ஒருத்தர் வந்து எறும்பனுடைய எறும்பனுடைய புத்துலேருந்து பிறந்தவர் அப்படின்னு பெயர் வால்மீகி அப்படின்னு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஒரு நாள் இப்படி இந்த மாதிரி பகவானோட நாமத்தை சொல்லி மிகவும் திவ்யமான நிலைக்கு அவர் வந்துட்டார். அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் தமசா நதி கரைக்கு பக்கம் வந்து அவர் பரத்வாஜ் ரிஷிகளோட போகிறார். அப்படி போகும்பொழுது அங்கே வந்து இந்த நதி எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்பவும் ரம்யமாகவும் இருக்கிறது, அப்படியே வந்து அப்படியே ரொம்பவும் அமைதியாக இருக்கிறது. அப்போ பார்த்து சொல்கிறார், எப்படி ஒரு பக்தனுடைய மனோநிலைமை எப்படி வந்து தழும்பாமல் அமைதியாக இருக்குமோ அதுபோல் வந்து இந்த தமசா நதி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறார். அப்போ சொல்லிவிட்டு வந்து அங்கே பார்க்குறார், தூரத்தில் வந்து ரெண்டு பறவைகள் ரொம்பவும் அருமையாகவும் ரொம்பவும் ரம்யமாகவும் ரொம்பவும் அழகாகவும் அந்த இரண்டு பறவைகளும் வந்து காதல், ஒரு வந்து ஒரு ஆண் பறவையும் ஒரு பெண் பறவையும் இரண்டும் பயங்கரமான ஒரு காதலித்து கொண்டு அப்படி இரண்டு பேரும் வந்து இருக்கிறார்கள் ஒருமை ஒற்றுமையோட. அப்படி இருக்கிற நேரத்தில் அதை அந்த பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு வேட்டைக்காரர் என்ன பண்ணுறான், பட்டுன்னு ஒரு அம்பை விட்டு அதோடைய ஆண் பறவையாக கொண்டு விடுகிறான். அப்போ கொன்னதும் இந்த பெண் பறவைக்கு ரொம்ப துக்கம். ஆஹா, என்னோடய ஆண் பறவை இப்படி இந்தமாரி கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து பயங்கர கோபம். அது ஏன்னா அப்படின்னா இரண்டும் இணைந்து வந்து ஒரு காதல் உணர்ச்சியோடு அது இரண்டும் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து இவன் கொன்னதும் இவருக்கு வந்து அந்த 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 பெண் பறவை என்ன பண்ணுச்சு நினைத்து, என்னுடைய ஆண் பறவை இறந்ததை நினைத்து அதுவும் வந்து வருத்தப்பட்டு இறந்து போச்சு. அப்போ உடனே என்ன நினைக்கிறார் வால்மீகி ரிஷி, யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு வேடன் நினைக்கிறான். அந்த வேடனை உடனே வந்து சபிக்கிறாரு, நீ எப்படி அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்து அதை போயிட்டு கொள்றியே அப்படின்ட்டு பயங்கரமாக சபித்து சாபம் போயிட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆசிரமத்துக்கு போயிடுறாரு. அப்படி ஆசிரமத்துக்கு போனதும் அவருக்கே வந்து ரொம்பவும் மன உளைச்சல். ஆஹா, என்ன இது, நம்ம வந்து ஒரு ரிஷியாக இருக்கிறோம், நம்ம ரிஷி நம்மளே வந்து ஒரு கொஞ்சம் கூட சுய கட்டுப்பாடு இல்லாமல் இதை போய் சபிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். அப்படி வருத்தப்படும் பொழுது அந்த அவர் சாபம் விட்டார். இருந்தாலும் அவர் விட்ட சாபம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சமஸ்கிருத வார்த்தையில் அப்படியே வந்து எப்படி வந்து எப்படி ஒரு ராமாயணத்தில் ஸ்லோகத்தெல்லாம் பார்த்தீங்க, சமஸ்கிருதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்துக்கும் ஒரு மீட்டர் இருக்குது. அப்படி இப்படி எப்படி இருக்கணுமோ அதை வந்து கரெக்டாக பக்குவமாக அந்த சாபம் வந்து அமைந்திருது. அப்படி இருக்கும்போது இவருக்கு ஆச்சரியம், நான் வந்து சபித்தேன் ஆனால் எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த வந்து இந்த ஒரு ஒரு பாடல் வடிவத்தில் வந்திருக்கே இந்த சாபம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே வந்து ஒரு பக்கம் ஆச்சரியம், இன்னொரு பக்கம் வருத்தம், இப்படி சபிச்சிட்டனே அப்படின்ட்டு. உடனே பிரம்மா வரார். பிரம்மா வந்துட்டு, நீ இதை பற்றி நீ கவலைப்படாத கவலைப்படாதன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறார், ராமச்சந்திர மூர்த்தியை பற்றி ராமாயணம் அப்படிங்கிற காவியத்தை வந்து எழுதுமாறு வால்மீகி ரிஷிட்ட பிரம்மதேவர் வந்து சொல்லிட்டு போகிறார். அப்போ பிரம்மதேவர் வந்து என்ன பண்ணுறார், வால்மீகி மகரிஷி ராமாயணத்தை எல்லாத்தையும் வந்து எழுதுறார். எழுதிட்டு அதுக்கப்புறம் எப்போ வந்து ராமச்சந்திரருடைய பசங்க வந்து லவா குஷா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ராமாயணத்தை வந்து சொல்கிறார். சொல்லிவிட்டு அவர்கள் லவா குஷா ரெண்டு பேரும் வந்து ராமாவுக்கு முன்னாடியே ராமச்சரித்திரத்தை வந்து பாடுறார். நம்மலாம் வந்து ராமச்சரித்திரத்தை கேட்குறத வந்து பெரிய விஷயம் கிடையாது. ராமரே லவகுஷா இரண்டு பேரும் வந்து ராமச்சரித்திரத்தோட பேசும்பொழுது வீணை வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசுகிறார்கள் அந்த சின்ன குழந்தைகள். அப்போ ராமாவே வந்து ரசித்து பார்க்குறாராம், ஆஹா இவ்வளோ அற்புதமாக இருக்கிறதே சரித்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ராமரே ராமச்சரித்திரத்தை வந்து கேட்டார். அப்படின்னா எவ்வளோ மகிமை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் ராமருடைய கணவர் அவங்க அப்பாவோட பேர் வந்து தசரத மகாராஜ், அம்மாவோட பேர் கௌசல்யா, அதுக்கப்புறம் பரத மகாராஜோடைய தாயினுடைய பேர் கைகை, லக்ஷ்மணா சத்ருகனோட தாய் பேர் வந்து சுமித்ரா. தசரத மகாராஜருக்கு மூன்று மனைவிமார்கள் இருந்தார்கள். அப்படி தசரத மகாராஜ் மிகவும் வந்து பயங்கரமான ஒரு பராக்கிரமசாலியான ஒரு ஒரு சத்திரியர் அரசர். அவருடைய நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பு இல்லாதுங்கிறதே கிடையாது, பஞ்சம் பட்டினி கிடையாது, திருடு கிடையாது, எல்லாம் வந்து செல்வம் செழிப்புமாக பயங்கரமாகவும் ரம்யமாகவும். அயோத்தியா அப்படின்னா, அயோத்தியா அப்படின்னாலே வந்து வீழ்ச்சி அடையாதது அப்படின்னு வந்து அர்த்தம். அயோத்தியானாலே என்றைக்குமே வந்து ஜெயம்தான், அங்கே வந்து தோல்விக்கிறது எங்கள் தோல்வி அப்படிங்கிறது வந்து இடமே வந்து கிடையாது அந்த அயோத்தியாவில். அப்படியே செல்வம் செழிப்புமாகவும் ரோடெல்லாம் அப்படியே பயங்கரமாக இருக்கிறது, ஒவ்வொரு மாளிகை மாடம் எல்லாமே வந்து எல்லாத்தையும் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் வைதூரியத்தாலையும் வந்து எல்லாமே வந்து மாளிகைகள்லாம் பயங்கரமாக இருக்கிறது. ஒவ்வொரு இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தண்ணியே விலை கொடுத்து வாங்கணும். ஆனால் அயோத்தியா இருந்த காலத்தில் வந்து தசரத மகாராஜ் இருந்த காலத்தில் அவர் அவர்களுடைய வீட்டுக்கு முன்னாடி வழிபோக்கில் வந்து யாருன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து தங்க கப்பில் வந்து தங்கத்தால் ஆன சொம்பில் வந்து தண்ணி கொடுப்பார்கள். நம்ம தண்ணி குடிச்சிட்டு வேணும்னா எடுத்துகிட்டு போகலாம், இருந்தாலும் தங்கத்தை யாரும் மதிப்பதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர்கள்ட்ட வைரம் வைதூரியம் அந்த மாதிரி மிக உயர்ந்த பொருட்கள்லாம் அவர்கள்ட்ட இருந்ததுனால தங்கத்தை யாருமே வந்து மதிக்கிறதே கிடையாது. அதுபோல் பயங்கர செல்வம் செழிப்புமாக வந்து தசர மகாராஜ் ஆட்சி செய்து கொண்டே இருந்தார். தசரதா அப்படின்னா பத்து திசைகளும் ஜெயித்தவர், யார் யார் வந்து பத்து திசைக்கெல்லாம் தசா அப்படின்னால பத்து, ரதம் அப்படி தசரதா அப்படின்னா வந்து பத்து திசைகளிலும் வெற்றி கொண்டவர் தசரத மகாராஜர். அப்படி பயங்கரமாக செல்வம் செழிப்போடு வாழ்ந்து கொண்டே வரும் பொழுது அவருக்கு மனதில் வந்து ஒரே ஒரு வருத்தம். என்ன வருத்தம் அப்படின்னா, நம்மள்கிட்ட குழந்தைகள் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர வருத்தம். அப்படி பயங்கர வருத்தத்தில் ஒரு நாள் வசிஷ்ட ரிஷி கிட்ட போகிறார். அப்படி வசிஷ்ட ரிஷிகிட்ட போயிட்டு அவர் குலகுரு அவர்கிட்ட போய் கேட்குறார், ஹே பிரபு வசிஷ்ட ரிஷி, எங்களோட சூரிய வம்சத்தில் எல்லாருமே பயங்கர பராக்கிரமசாலிகள், எல்லாருக்குமே வந்து குழந்தைகள் இருந்து எல்லாருமே ராஜ வம்சத்தில் பயங்கர பராக்கிரசாலிகள், இந்த சூரிய வம்சத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவ்வளோ பயங்கர பராக்கிரசாலியான ஒரு வம்சம், அந்த வம்சம் இப்போ முடிவடைய போகிறதா அப்படின்ட்டு வசிஷ்ட ரிஷிகிட்ட வந்து கேட்குறாரு. ஏன் அப்படின்னா இவர்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால, இப்படி குழந்தை இல்லையே நான் என்ன செய்வது அப்படின்னு வசிஷ்ட ரிஷிகிட்ட கேட்கும் பொழுது, ஹே ராஜன், நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, நான் வந்து சதுர்குமாரர்கள் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் நான்கு பெயர்கள் அவர்களிடமிருந்து நான் கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, உன்னுடைய புதல்வனாக நான்கு குமாரர்கள் வந்து பிறக்கப் போகிறார்கள், அவதாரம் செய்ய போகிறார்கள், விஷ்ணுவுடைய அவதாரமாக கிருஷ்ணருடைய அவதாரமாக நான்கு குழந்தைகள் வந்து உன்னுடைய வீட்டில் வந்து வரப்போகிறார்கள், அதை வந்து நீ எந்த விதமான கவலையும் படாதே அப்படின்னு வந்து சொல்வார். அப்போ உடனே என்ன பண்ணுவார், தசரத மகாராஜருக்கு பயங்கர சந்தோஷம். ஏன் அப்படின்னா அவர் வந்து என்ன வருத்தம் அப்படின்னா, அவர் வயதே ஆயிடுச்சு, வயதே ஆயிடுச்சு, அவர் வனத்துக்கு போகிற வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அவருக்கு வந்து முடியெல்லாம் வந்து நிறைச்சிடுச்சு, இனிமேல் வந்து பையன் இருந்தான் அப்படின்னா ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு வனத்துக்கு போகிற வேண்டிய வயசு வந்துருச்சு, அந்த மாதிரி நேரத்தில் வந்து பையன் இல்லை அப்படிங்கிறதுனால வந்து துக்கமாக இருந்துச்சு. இப்போ வசிஷ்ட ரிஷி சொன்னதும் அவருக்கு பயங்கர சந்தோஷம், ஆனந்தம், எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஆனந்தம். உடனே வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு வசிஷ்ட ரிஷிகிட்ட போயிட்டு ஒரு பெரிய யாகத்தை நடத்துவதற்காக எல்லாத்தையும் வந்து உடனே செய்கிறார். வந்து சரயு நதிக்கரை ஓரத்தில் போயிட்டு ஒரு பெரிய யாகத்தை வந்து செய்வதற்காண்டி எல்லாத்தையும் தயார் செய்கிறார். அப்போ ரிஷிய சிங்கா அப்படிங்கிற ரிஷியும் வசிஷ்ட ரிஷி மற்ற பிராமணர்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு பெரிய யாகத்தை நடத்துகிறார்கள். அப்படி ஒரு பெரிய யாகத்தை நடத்தும் பொழுது எல்லா தேவி தேவர்களும் வந்து வானத்தில் வந்து பிரம்மாவை நோக்கி பிரார்த்தனை செய்கிறார்கள். ஹே பிரபு, பிரம்மா பிரபுஜி, இங்கே வந்து ராட்சசன் ராவணன் பண்ணக்கூடிய அலும்பு அட்டகாசங்கள் தாங்க முடியவில்லை, அவன் எல்லா விதமான யாகங்களையும் தடுத்து நிறுத்தி விடுகிறான், நம்ம எப்போ வந்து யாகத்தில் வந்து ஆகுதி கொடுக்க போகிறோமோ அப்போ வந்து எல்லா விதமான தப்பு காரியங்களையும் செய்து வந்து அந்த யாகத்தில் ஊத்துறான், எல்லாத்தையும் வந்து மலம் மூத்திரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஊற்றி நிப்பாட்டி விடுகிறான் அப்படின்ட்டு தேவி தேவர்கள் எல்லாருமே வந்து பிரம்மாட்ட முறையிடுகிறார்கள். அப்போ பிரம்மா உடனே வந்து தபம் செய்கிறார் விஷ்ணுவை நோக்கி, ஏய் பிரபு விஷ்ணு, இந்த மாதிரி எல்லாருமே வந்து ரொம்பவும் கஷ்டப்படுகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது விஷ்ணு ஆகாசத்தில் வந்து தோன்றி பிரம்மாவுக்கு வந்து பதிலளிக்கிறார். பிரம்மா, நீ வந்து எந்த விதமான கவலைகளும் படாதீர்கள், நீங்கள் எல்லோரிடம் அறிவித்து விடுங்கள், நான் வந்து இப்போ கூடிய சீக்கிரம் அவதாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே பிரம்மா எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். தேவி தேவர்கள் எல்லாமே வந்து மெத்தலங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு எல்லாம் மிருதங்கள்லாம் வாசிக்கிறாங்க, பூவெல்லாம் வானத்தில் தூவுறாங்க, பயங்கரமான ஒரு உற்சாகம் எல்லாருக்கும், பிரபு வரப்போகிறார், வந்து அவதாரம் செய்ய போகிறார் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அப்படி இருக்கும் பொழுது அப்போ அந்த தசரத மகாராஜர் செஞ்ச யக்னத்திலிருந்து விஷ்ணுவனுடைய ஒரு தூதர் வந்து ஒரு தங்க கப்பில் அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார் அந்த யாகத்திலிருந்து. அந்த யாகத்திலிருந்து எடுத்துகிட்டு உடனே வந்து தசரத மகாராஜர்கிட்ட வந்து கொடுக்குறார். அப்போ தசரத மகாராஜ் என்ன பண்ணுறார், அந்த அமிர்தத்தில் பாதி அமிர்தத்தை வந்து என்ன பண்ணுறார், கௌசல்யாவுக்கும் பாதி அமிர்தத்தை வந்து கைகேயிக்கும் வந்து கொடுக்குறார். அப்புறம் அவன் என்ன பண்ணுறாங்க, கைகேயி அதில் ஒரு பங்கை வந்து சுமித்ராவுக்கும் கௌசல்யாவோட ஒரு பங்கு வந்து சுமித்ராவுக்கும் ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணுகிறாங்களோ அவர்களை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சுமித்ராவுக்கு கொடுக்குறார்கள். அதுபோல் உடனே என்ன பண்ணுறாங்க, கௌசல்யாவுக்கு ராமாவும் அந்த கைகேயிக்கு பரதனும் சுமித்ராவுக்கு வந்து ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்ததுனால அவர்களுக்கு வந்து இரட்டை குழந்தை அவர்களுடைய கர்ப்பத்தில் வந்து எல்லாருமே வந்து இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது விஷ்ணு என்ன பண்ணுறார், விஷ்ணு எல்லா தேவி தேவர்களுக்கும் ஆணையிடுகிறார். என்ன ஆணையிடுகிறார் அப்படின்னா, நான் வந்து மனித ரூபத்தில் அவதாரம் செய்ய போகிறேன். இரண்யகசிபு என்ன பண்ணால், ரொம்பவும் அதிபுத்திசாலித்தனமாக, எனக்கு வந்து மனிதர்கள் எந்த ஒரு மனிதனாலையும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு விலங்கினங்களாலையும் என்னோட மரணம் ஏற்படக்கூடாது அப்படின்ட்டு அவன் ரொம்ப புத்திசாலியாக வந்து கேட்டான். ஆனால் ராவணன் பார்த்தீங்க அப்படின்னா, ராவணன் வந்து ஒரு ராட்சசன், ராட்சசன் என்னைக்கும் வந்து மனிதர்களோட உயர்ந்தவர்கள், அவர்களுக்கு சக்தி வந்து மனிதர்களுடையும் விலங்கினங்களுடையும் வந்து சக்தி அதிகம். அப்படி ராவணன் என்ன பண்ணா, இந்த மனிதர்கள்லாம் என்ன ஒரு அவர்கள்லாம் ஒரு பொருட்டாவே இல்லையே, அவர்களெல்லாம் நமக்கு வந்து பயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் அவன் மதிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் விலங்கினங்களும் இதெல்லாம் இதுங்களெல்லாம் போயிட்டு என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கைலாச மலையை அப்படியே தூக்குனானா. அந்த மாதிரி ராவணனுக்கு வந்து கைலாச மலையை என்ன பண்ணான், அப்படியே தூக்கிட்டான். தூக்கிட்டு அப்படியே வந்து எப்படி இப்படி ஒரு பந்து விளையாடுவானோ அது போல் வந்து கைலாச மலையை அப்படியே தூக்குறான். அப்போ என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் வந்து அவன் கட்ட வரலால் ஒரு அமுக்க அமுக்கிறவனா கீழே வச்சுட்டான். அந்த அளவுக்கு அவன் பராக்கிரமசாலி ராவணன். அப்படி இருக்கிற ராவணன் என்ன பண்ணால், இந்த மனிதர்கள் நம்மளால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, விலங்கினா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டான். அப்போ விட்டதுக்கப்புறம் அதனால தான் என்ன பண்ணுறாரு பிரபு ராம வந்து ராமர் வந்து அவர் வந்து நினைக்கணும் அப்படின்னா எந்த ரூபத்தில் வந்து வந்தாலும் ராவணனுக்கு வதம் செய்யலாம். இருந்தாலும் வந்து பிரம்மா போன்ற தேவர்கள்லாம் வரம் கொடுத்துருக்கிறார்கள், அதை வந்து என்றைக்கும் வந்து மீறுவது கிடையாது. அதனால் மனித ரூபத்திலே அவதாரம் செய்கிறார் ராமச்சந்திர பிரபு. அதனால் மனித ரூபத்தில் அவதாரம் செய்துவிட்டு தேவி தேவர்களுக்கு எல்லாமே வந்து சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாருமே வந்து உங்களை விரிவங்கம் விரிவடைய செய்ய வேண்டும். இன்னொரு எல்லோருமே வந்து குரங்கின் ஜென்மத்தில் வந்து குரங்குகளாக இந்த பூமியில் வாருங்கள் அப்படின்னு ஆணையிடுகிறார். அப்போ உடனே எல்லா தேவி தேவர்களும் என்ன பண்ணுகிறார்கள், ஒரு குரங்கினுடைய வடிவத்தில் எல்லாருமே வந்து வந்து விடுகிறார்கள். அப்போ உடனே எல்லாருமே இந்த எல்லா குரங்குகளும் வந்து அவதாரம் செய்த உடனே பிறந்த உடனே எல்லாரும் பெரிய பெரிய அளவுகளாகி பெருசாக ஒரு பெரிய வளர்ந்த குரங்குகளாகி பயங்கர பராக்கிரம் சமயசாலியாக எல்லோரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது விஷ்ணு ராம நவமி அன்னைக்கு பயங்கர மங்களகரமான நாள் அன்னைக்கு என்ன பண்ணுறார், ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் செய்கிறார். அப்படி மங்களகரமான நாளில் பார்த்தீங்க அப்படின்னா தசரதருக்கு பயங்கரமான ஆனந்தம், கௌசல்யக்கு பயங்கரமான ஆனந்தம், அயோத்தியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து பயங்கரமான ஆனந்தம், வசிஷ்டா சுமித்ரா எல்லாரும் பயங்கரமாக வந்து கொண்டாடுகிறார்கள். தேவி தேவர்கள் எல்லாருமே வந்து வானத்திலிருந்து என்ன பண்ணுறார்கள், வந்து வந்து பூக்கள் எல்லாமே வந்து தூவுகிறார்கள், மாலை போடுகிறார்கள், அந்த மெத்தலங்கள்லாம் வசிச்சுக்கிட்டு பயங்கர சந்தோஷம் எல்லாருக்கும். இந்த பிரம்மாதி தேவர்கள் எல்லாருமே பயங்கரமான ஒரு நடனம், எல்லாருமே வந்து பயங்கரமாக ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், கொண்டாட்டம் செய்கிறார்கள், வீதியை சுத்தம் பண்ணுகிறார்கள், வந்து எல்லா விதமான லைட்டை போடுறாங்க, பயங்கரமான ஒரு கொண்டாட்டம். அப்படி கொண்டாடும் பொழுது ராமச்சந்திரமூர்த்தி என்ன பண்ணுறார், அவதாரம் செய்கிறார். சீதாராம் லக்ஷ்மண ஹனுமான் கி ஜெய். கௌசல்யாவுக்கு வந்து ராமரும் வந்து கைகேயிக்கு பரதரும், சுமித்ராவுக்கு லக்ஷ்மண சத்ருக்னா, அப்படி நான்கு பேர் வந்து அவதாரம் செய்கிறார்கள். அதுபோல் பகவானுடைய திவ்யமான லீலைகள் வந்து நம்ம எவ்வளோ தடவை தான் கேட்டுகிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து ஆனந்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தியோட அவதாரம் செய்தது எப்போ, இப்போ கலியுகத்தில் வந்து 5100 வருடங்களுக்கு மேலே ஆகிவிட்டது. அதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தில் வந்து 864000 வருஷம் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து திரேதா யுகத்தில் தான் பகவான் ராமருடைய அவதார சரித்திரங்கள். அப்படின்னா கிட்டத்தட்ட 9,00,000-10,00,000 வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னா 9,00,000-10,00,000 வருஷமாகவும் பகவானுடைய ராம நவமியை நம்ம கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். பகவானுடைய சீதா ராமனுடைய கதைகளை வந்து சரித்திரங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, திவ்யமான சரித்திரங்களை நம்ம எவ்வளோ வருஷங்கள் கேட்டாலும் வந்து அது அழிவடையோ அழியாடையாது, யாராலையும் அழிக்கவும் முடியாது. இன்றைக்கெலாம் நம்ம நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர். ஆனால் ராமாயணம் போன்ற சரித்திரங்கள் பார்த்தோம் அப்படின்னா 7,000-8,000,000 வருடங்களாக நம்ம பேசிக்கொண்டே வந்து வருகிறோம். அப்படி திவ்யமான வந்து சரித்திரம். அதுக்கப்புறம் வந்து பல சரித்திரங்கள் இருக்கிறது. அதில் வந்து சீதா கல்யாணத்தை பார்த்தோம் அப்படின்னா சீதை வந்து மிகவும் பயங்கரமாக அவருடைய ஜனக் மகாராஜருடைய வீட்டில் வந்து ஒரு வில்லு வச்சுருந்தார், ஒரு வில்லு வில்லு அம்பம். அது யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா சிவபெருமானெல்லாம் கொடுக்கப்பட்டது. அப்படி இருக்கும்பொழுது அந்த வில்லை சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதத்தில், 300 மகாரத்திகள் சேர்ந்தால் தான் அந்த வில்ல அம்பும் அம்பவும் தூக்க முடியும். அப்படிப்பட்ட வில்லு அம்பம் என்ன பண்ணாங்க, சீதா அப்படியே ஒரு விளையாட்டு பொம்மை போல் என்ன பண்ணாங்க, எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டாங்க. அப்போ சீதா இந்த ஜனக் மகாராஜர் பார்த்துட்டு பயங்கர ஆச்சரியம், அடடே 300 சேர்ந்து தூக்கிட்டு வர்ற ஒரு அம்பையும் வில்லையும் என்னோட பொண்ணு என்ன பண்ணுறா, அப்படி சாதாரண ஒரு விளையாட்டு பொருள் போல் எடுத்து வைக்கிறாளே, அப்போ இவளுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுனா ரொம்ப கஷ்டம் போல் இருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் இந்த வில்லை தூக்குற அளவுக்கு சக்தி உள்ள மாப்பிள்ளை தான் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனக் மகாராஜ் இருக்கார். அப்படி பல ராஜாக்கள் வந்து தோல்வியேற்று அதை அந்த வில்லையும் அம்பையும் அசைக்கக்கூட முடியாதா ஓடிட்டார்கள் எல்லாரும். அப்போ விஸ்வாமித்ர முனி லக்ஷ்மணையும் லக்ஷ்மணனையும் ராமச்சந்திர பிரபுவையும் கூப்பிட்டுட்டு ஜனக் மகாராஜோட அரண்மனைக்கு போகிறார். அப்படி போகும்பொழுது அப்போ சொல்கிறார் ஜனக் மகாராஜர், என்னோட பெண்ணுக்கு திருமணமே ஆகலை, பல ராஜாக்கள் எல்லாமே வந்து விட்டார்கள், யாராலையும் இதை அசைக்க கூட முடியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே விஸ்வாமித்திர முனி என்ன பண்ணுறார், ராமரை, ராமா நீ போ அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ ராமர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ராஜ நடையோட கம்பீரமாக, எப்படி ஒரு யானை நடந்து போகுமோ கம்பீரமாக, அந்த மாதிரி ஒரு சத்திரனாக இருப்பதால் பகவான் என்ன பண்ணுறார், அப்படி ஒரு கம்பீரமாக வந்து போகிறார். அப்படி கம்பீரமாக போயிட்டு எப்படி ஒரு யானை வந்து ஒரு காலான கொஞ்சம் கூட வருத்தமே படாமல், கொஞ்சம் கூட கஷ்டப்படாமல் அப்படி தூக்குமோ, அதுபோல் என்ன பண்ணுறார் பிரபு, அப்படியே தூக்கி அதுக்கு நாணயம் ஏற்றார். அவர் நாணயம் ஏற்றும் பொழுது எல்லாருமே வந்து பயங்கரமாக ஜெயா ஜெயா ஜெயா, ஜனக் மகாராஜர் அப்படியே துள்ளுறார் துள்ளுறார், அப்படி குதிக்கிறார். உடனே சீதாவை என்ன பண்ணுறாங்க, மாலையோட வந்து வருகிறார்கள். மாலையோட வந்துட்டு மாலை போடலாம் அப்படின்னு பார்த்தா சீதாவை கொஞ்சம் பகவான் என்ன பண்ணுறார், ரொம்பவும் வந்து வளர்த்தியாக இருக்கார், பயங்கரமாக உயரமாக இருக்கார். அவர் சீதா தேவியால் மாலையை போட முடியல. அப்படி மாலையை போடலன்னா ஜனக் மகாராஜர் பார்க்குறாரு, அடடே என்னடா அது, எல்லா காரியமும் நன்றாக முடிந்து விட்டதை இப்போ மாலை போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சீதா தேவி எட்டு எட்டு பார்க்குறாங்க, அவங்களால முடியல மாலை போடுறதுக்கு. அப்போ இவர் சத்திரனாக இருக்கிறதுனால அவர் எப்படி குனிஞ்சு காமிப்பாரா, அவரும் குனிஞ்சு காமிக்க மாட்டேங்கிறாரு. அப்போ என்னடா பண்ணுறதுன்ட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது உடனே லக்ஷ்மணர் என்ன பண்ணுறாரு, பயங்கர தந்திரமாக நேராக அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாரு, ராமச்சந்திர பிரபுவோட காலில் வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு. அப்படி திருவடியில் நமஸ்காரம் பண்ண உடனே ராமா என்ன பண்ணுறாரு, அவரை வந்து தூக்கிறதுக்காண்டி கீழே குனிகிறாரு. அப்படி தூக்கிறதுக்காண்டி கீழே குனியும் போது சீதா என்ன பண்ணுறாங்க, பட்டினி தான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து மாலையை போடுறாங்க. சீதாராம் லக்ஷ்மண ஹனுமான் கீ ஜாய். அதுபோல் பகவானோட சரித்திர சம்பவங்கள் வந்து மிகவும் அழகான சரித்திர சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆனந்தமாக வந்து கேட்டுக்கொண்டே எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து ராமாயணத்தை பற்றி கேட்டாலும் வந்து நமக்கு வந்து எந்த விதமான துக்கங்களை ஏற்படாது, ஆனால் வந்து சுகம் 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 ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமாக தான் வந்து இருக்கும். அப்படியே ஒரு சரித்திர சம்பவத்தில் ஒரு நாள் ஹனுமான் போயிட்டு சீதாட்ட வந்து கேட்குறாங்க, தாயே நீங்கள் வந்து ஒரு குங்குமம் பொட்டு வச்சுருக்கீங்களே, எல்லா திருமணமான பெண்களும் வந்து பொட்டு வச்சுருப்பார்கள், ஏன் அப்படின்னா கணவனுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் வந்து அதை வச்சுருந்தால் வந்து நான் நிறைய பலன்கள் வந்து இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து திருமணமான பொண்ணு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காண்டி அங்கே பொட்டு வச்சுருக்காங்க. அப்படியே ஹனுமான் போய் கேட்குறாரு, நீங்கள் எதுக்கு பொட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போ சீதா சொல்கிறாங்க, அங்கே பொட்டு வச்சா ராமருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு இவர் ஹனுமான் பார்க்குறாரு, அப்போ ராமருக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏன் கொஞ்சோண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், ஒரு நிறைய குங்குமத்தை எடுத்து அவரோட உடலில் முழுக்க வந்து கொட்டிக்குவார், கொட்டிட்டு பூசிக்கிட்டு ராமச்சந்திரன் முன்னாடி போவார். அப்படி போனது ஹனுமான் என்ன இது இப்படி இவ்வளோ குங்குமத்தை போட்டு வந்திருக்கு அப்படின்னு இந்த மாதிரி சீதா தான் சொன்னாங்க, உங்களுக்கு குங்குமம் இங்கே நெத்தியில் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, கேட்டேன் என்ன ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு, அவங்க சொன்னாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க, அதனால தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏன் கொஞ்சோண்டு அடிச்சுக்கிட்டு நிறையா வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய நான் குங்குமத்தை அப்படிக்கிட்டேன் அப்படின்னார். அதுபோல் பகவானோட சம்பவங்கள் சரித்திரங்கள் வந்து எண்ணிலடங்காத சரித்திரங்கள், மிகவும் சுவையானது சுவையானது சுவையானது. இதுபோல் பகவானுடன் ராமச்சந்திரிட்ட பிரார்த்தனை செய்வோம். இந்த நல்ல நாளில் பகவான் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் வந்து நோய் இல்லாமல் துன்பம் இல்லாமல், நிறைய மக்கள் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், அவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து துன்பம் இல்லாமல் வந்து பகவானுடைய திருவடி தாமரையை எல்லாரும் வந்து பிடித்து ஆனந்தமாக அடைய வேண்டும் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாரும் வந்து பகவான் ராமச்சந்திர பிரபுட்டையும் சீதாராம்ட்டையும் வேண்டிக் கொள்வோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்த தாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.